எங்கள் சத்குருநாதர் ஸ்ரீ கோவிந்ததாமோதர சுவாமிகளுடைய ஆராதனை வைபவம் பழூர் கிராமத்தில் ரொம்ப அமோகமாக நடந்தது. அதில் கலந்துக்கிற பாக்கியம் கிடைச்சது எனக்கு. இந்த வைபவம் அமோகமாக நடந்ததுங்கிற வார்த்தையை நான் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக உபயோகப்படுத்துகிறேன். சுவாமிகள் சந்யாசம் வாங்கிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டார். சிவன் சார்கிட்ட உத்தரவு கேட்டார். சிவன் சார், வாங்கிக்க சொல்லுங்கோ, அமோகமாக இருப்பார் அப்படின்னு சொன்னார். அந்த வார்த்தை இன்றைக்கும் அது நாங்கள் கண்கூட பார்க்குறோம். இந்த ஒரு ஆராதனை வைபவம் எல்லாரும் பொருளுதவி பண்ண வேண்டியது, வந்து நடத்தி தர வேண்டியது அப்படின்னு ஒரு விதமான வேண்டுதலும் இல்லாமல் தானாக வாவா சிஷ்யர்கள் வந்து அவாவா ஒரு காரியத்தை எடுத்துட்டு அந்த ஆராதனையை ரொம்ப விமர்சையாக நடத்துகிறா. சுவாமிகளை அவருடைய சித்திரத்தை அலங்காரம் பண்ணி இப்போ அவருடைய ஒரு அழகான ஒரு மூர்த்தியும் ஏற்பாடு பண்ணியிருக்கா. அந்த சுவாமியை அந்த பழூர் அக்ரஹாரத்தில் சுவாமி புறப்பாடு பண்ணுறா. அதில் எல்லோரும் அந்த சுவாமியை தூக்கின்னு போய் ஊர் ஆற்று வாசல்லையும் சுவாமிக்கு ஆரத்தி காமிக்கிறதும், அதில் கூட வேத கோஷங்கள், பஜனை பாட்டு, குழந்தைகள்லாம் திருப்புகழ் பாடுறது, அங்கே 16 பிராமணர்களை ரொம்ப ஆச்சாரமாக அவளை ஸ்நானம் பண்ணி வச்சு அவளுக்கு சாப்பாடு போட்டு அங்கேருந்து மேளதாளத்தோட அதிஷ்டானத்துக்கு கூட்டின்னு வந்து அந்த தீர்த்த நாராயண பூஜைன்னு அவளுடைய பாத தீர்த்தத்தை பூஜை பண்ணி அவளை பிரதட்சிணம் பண்ணும்போது அது தலையில் வச்சுட்டு இன்றைக்கி நம்முடைய குருநாதர் இந்த பிராமணர்கள் வடிவத்தில் வந்தார், அவளுடைய பாத தீர்த்தம் கிடச்சிதே அப்படின்னு சந்தோஷத்தில் குதிக்கணுமா, பிரதட்சிணம் பண்ணி ஆடணுமா. அப்போ அந்த ஜலம் அவள் மேலே சிந்தனம். இப்படி மகாபிரிவாளே பண்ணுவாளாம் தன்னுடைய குருநாதருடைய ஆராதனையை. அப்படி சுவாமியுடைய பூர்வாசிரம பிள்ளை ராகவன், ராகவசாஸ்திரிகள் அவரும் அந்த தீர்த்த நாராயண பூஜையை பண்ணி அந்த பெரிவாக்கையிலேருந்து அந்த அக்ஷதையை வாங்கிட்டு தலையில் போட்டு ஆற்றுல வந்து குழந்தைகளுக்கு போடுறது தான் இந்த ஆராதனையில் முக்கியமான நிகழ்ச்சிகள். அங்கே மகாலிங்க சுவாமிக்கு அபிஷேகம், ருத்ரஜபங்கள் சொல்லி அப்படி அந்த ஊரே கோலாகலமாக கொண்டாடுறது. எல்லா வேலையும் சாப்பாடு, காத்தால டிஃபன், கல்யாணத்தில் போடுற மாதிரி பல விதமான ஐட்டங்கள் போட்டு டிஃபன், மத்தியானம் சாப்பாடு, சாயங்காலம் கட்டி கொடுக்குறதுன்னு ரொம்ப ஆசையாக பண்ணுறா. இந்த ஆராதனையில் நான் முன்னது நாளே போயிடுவேன். எனக்கு என்னென்னா, யாராவது அங்கே வரவா சுவாமிகளுடைய பெருமையை பேசுவா, குணிநிஷ்ட குணாபிதானம் ஸ்தவஹா அப்படின்னு, யார் இடத்துல குணங்கள் இருக்கோ அதை எடுத்து பேசுகிறதுக்கு ஸ்தோத்திரம்னு பேர் அப்படின்னு, குணக்கடலாக இருந்த சுவாமிகளுடைய பெருமைகளை யாராவது பேசினா கேட்கலான்னு நான் ஓடி போயிடுவேன். பேசினா கேட்குறது, இல்லை யாராவது ஆசைப்பட்டால் நம்ம சொல்கிறது, ரெண்டும் இல்லைன்னா பாராயணம் பண்ணிண்டு அவரை தியானம் பண்ணுறது அப்படின்னு, வருஷத்தில் ஒரு நாளாவது அவன் சுவாமியுடைய தியானத்தில் இருக்கலாம் அப்படின்னு நான் ஆராதனைக்கு போவேன். அருணகிரிநாதர் திருமுருகன் பூண்டி திருப்புகளில் அவசியமுன் வேண்டி பலகாலும் அறிவின் உணர்ந்து ஆண்டு குறுநாளில் தபஜபமும் தீண்டி கனிவாகி சரணமதும் பூண்டற் கருள்வாயே அப்படின்னு பாடிருக்கார். இந்த ஸ்லோகம், இந்த திருப்புகள் எனக்கு சொல்லிக் கொடுத்தது சுவாமிகள். இந்த சஷ்டி உற்சவத்தில் அட்டையில் ஒவ்வொரு திருப்புகள் வரிகளை எழுதி போட்டிருப்பாளாம் சுவாமிகள். இந்த ஆண்டு குறுநாளாவது தபஜபங்கள் பண்ணி பகவானுடைய சரணத்தை அடையணும் அப்படின்னு திருப்புகள் இருப்பார் அப்படின்னு சொன்னார். அப்படி ஒரு நாளாவது சுவாமிகளை நினச்சிட்டுருப்போம் அப்படின்னு நான் ஆராதனைக்கு போவேன். அந்த இந்த வாட்டி ஆராதனைக்கு முந்தினால் சாயங்காலம் ஏதாவது ஒரு பாட்டு கச்சேரி அப்படி ஏதாவது ஒரு ஏற்பாடு பண்ணியிருப்பேன். எனக்கு சுவாமி சந்நிதியில் மூக்க பஞ்சுத்தி படிக்கணும் அப்படின்னு மனசில் ஒரு ஆசை இருந்தது. இந்த வாட்டி அங்கே இருக்கும்போது சில பேர் மூக்க பஞ்சுத்தி படிக்கிறியா கேட்குறோம் அப்படின்னு சொன்னால் சரின்னு 3:30 to 8:30 வரைக்கும் சந்தியாவந்தன பிரேக்கு எல்லாம் எடுத்துட்டு மூக்கு பஞ்சுத்தியை முழுக்க படித்தேன். எல்லாம் நிறைய பேர் உட்காந்து கேட்டால் அது எனக்கு ரொம்ப சுவாமிகள்கிட்ட ஒன்று வேண்டிட்டால் கிடைக்குங்கிறதுக்கு அங்கே அந்த சந்நிதியில் மூக்கு பஞ்சுத்தி படிக்கணும்னு ஆசைப்பட்டேன், அது கிடச்சிது. அப்போது கேட்குறவெல்லாம் நீ நன்னா உபன்யாசம் பண்ணுற அப்படின்னு, நீ உபன்யாசமே பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் எனக்கும் அந்த ஆசை இருக்குது. ஆனால் அதுக்கு அது எப்படி பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு, அப்படி பண்ணால் என்ன கிடைக்கும் அப்படிங்கிறதுக்கு ரெண்டு பேர் தங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்துண்டா என்கிட்ட. அதெல்லாம் எதிர்ச்சியாக நடக்கிறதான், நம்ம போய் கேட்கணுங்கிறதுல. அங்கே வரவா சுவாமியை பற்றி பேசுவா. ராகவ எங்கார்னு 88 வயசுக்காரர், அவர் வந்து எங்கிட்ட வந்து பேசினார். சுவாமிகள் கூட போஸ்டல் டிபார்ட்மெண்ட்டில் வேலை பண்ணவர். அவர் அந்த ஆரம்ப கால அனுபவங்கள் எல்லாம் சொல்லியிருந்தார். சுவாமிகள் போஸ்டல் டிபார்ட்மெண்ட்டில் வந்து சேர்ந்தார். வந்து சேர்ந்தபோது அவர் ரொம்ப சாதுவாக இருக்கேன்னு வேலையெல்லாம் அவர் தலையில் கட்ட பார்த்தபோது அனண்டப்போ அப்படின்னு நான் அவரை ப்ரொடெக்ட் பண்ணிகிட்டு இருந்தேன். அதனால் எங்கள் ரெண்டு பேருக்குள்ளே ஒரு நட்பு வளர்ந்தது. அப்புறம் பழக பழக அவர் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் ஸ்தோத்திர பாயம் பண்ணுற நாராயணியெல்லாம் படிச்சுருக்காருன்னு பார்த்தேன். என்னத்துக்கு இதெல்லாம் அப்படின்னு கேட்டேன். ஜென்மலாபம் பகவான் அடையிறது அப்படின்னு சொல்லுவார். இவர் ஒரு விலட்சணமாக இருக்கார், யூனிக்காக இருக்காருன்னு நான் புரிஞ்சுட்டேன். அவரை கொண்டு ஒரு வாட்டி பிரஹ்லாத சரித்திரம் என்னுடைய நண்பர்களுக்கு சொல்ல சொன்னேன். எல்லோரும் ரொம்ப உருகி கேட்டால் ரொம்ப ஆனந்தப்பட்டா. அப்புறம் சுவாமிகள் கல்யாணராம பாகவதர் அப்போது தன்னுடைய ஜாதகத்தை என்கிட்ட காமிச்சார். நான் ஜாதகம் பார்க்குறேன்னு சொல்லி என்ன உனக்கு தெரியணும்னு கேட்டேன். எனக்கு பகவத் தர்ஷனம் கிடைக்குமா மோட்சம் கிடைக்குமான்னு கேட்டார். நான் சின்ன பிள்ளையாக இருந்தேன் இவ்வளோ பெரிய விஷயம் கேட்குறாரு அப்படின்னு சொல்லி எனக்கு தெரிஞ்சதை சொன்னேன். உன்னுடைய ஜாதகத்தில் அதுக்கு ஆதரவாக நிறைய கிரகங்கள் பலத்தோடு இருக்குது, ஆனால் நம்ம எப்படி எடுத்துகிட்டு போகிறோங்கிறது ஒன்று இருக்குது வாழ்க்கையை. நீ ரொம்ப நன்னா பகவானை பற்றி பேசுகிற, ராத்திரி பகல் பகவத்குணத்திலேயே இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன், பாராயணம் பண்ணுற, பிரவச்சனம் பண்ணுறேன், இதே பண்ணிட்டுருக்கலாம். இதை பண்ணுனா உனக்கு நிறைய பணம் புகழ் வேணும்னு கேட்டால் அது கிடைக்கும். அது வேண்டான்னு நீ மனசில் தீர்மானம் பண்ணி வச்சேன்னா உனக்கு பகவான் கிடைப்பார் அப்படின்னு எனக்கு தெரிஞ்ச சொன்னேன். இதை அவர் மனசில் வாங்கிட்டார். அப்புறம் ஒரு தடவை நாகப்பட்டினம் என்னோடய ஊர், அங்கே நான் உன்னை கூட்டின்னு போகிறேன், அங்கே நிறைய படித்தவா இருக்கா, நீ ராமாயணம் சொல்லி கேட்க ஆசைப்படுவான்னு சொன்னேன். சரின்னு சொல்லார், கூட்டின்னு போனேன். அப்போது எனக்கு தெரிஞ்ச 10 பேரை சொன்னேன் ஒரு கோயிலில், நரசிம்மர் கோயிலில் அவரை பிரவச்சனம் பண்ணுறதுக்கு. ஒருத்தட்டையும் பணம் கேட்கல, அதனால் யாரும் வந்து நடுவில் பேசப்படாது, வந்தால் கதை கேட்டுட்டு போகணும் அப்படின்னு ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டேன். அது என்ன அப்படின்னா, நீ உன்கிட்ட பணம் கேட்டேன்னா நீ வேணா கடை கேளு போயிட்டேரு அப்படின்னு அடித்து பேசிட்டேன். அந்த மாதிரி வந்து 10 பேர் கேட்டா என்னுடைய ஃப்ரெண்ட்ஸு. அதில் ஒருத்தர் கதை முடிஞ்ச பின்னே என்னை தனியாக கூட்டின்னு போய், இவ்வளோ படித்தவராக இருக்கார், இவ்வளோ அழகாக சொல்கிறார், இவரை வந்து நீ 10 பேருக்கு கதை சொல்கிறதுக்காக இங்கே வந்து ஏற்பாடு பண்ணியிருக்கேன், அது தப்பு இல்லையான்னு சொல்லி நான் எல்லோரையும் கூப்பிட்றேன்னு அவர் நோட்டீஸ் அடித்து அவர் நிறைய பேருக்கு சொல்லி அடுத்த நாள் 100 பேர் வந்தால், அதுக்கு அடுத்த நாள் 300 பேர் வந்தால், 9 நாள் ஏற்பாடு பண்ணியிருந்த கதையை இன்னும் 15 நாளாக சொல்லுங்கன்னு சொன்னால், அந்த 5வது நாள் என்கிட்ட ரொம்ப வேண்டின்ட்டு சரின்னு இடம் கொடுத்தோன்னே எல்லாரும் அவரை ரொம்ப முன்ன 100 வருஷம் முன்னாடி பிரிவாள்கிட்ட கேட்ட மாதிரி இருந்ததுன்னு ஒருத்தர் சொன்னார். அம்பாளே அவர் மடியில் உட்காந்து பேசுகிறார், அவர் பேசலை அப்படின்னு ஒருத்தர் சொன்னார். அப்படி எல்லோரும் ரொம்ப சந்தோஷப்பட்டா. எல்லோரும் கொஞ்சம் கொஞ்சம் பணம் கொடுத்தா 200 ரூபா கலெக்ட் ஆச்சு. நான் வந்து பணத்தை கலெக்ட் பண்ணி வந்தோடனே சுவாமிகள் அங்கே ரெகுலராக 10 நாளாக வந்து கேட்டுருக்கிற வித்வான்கள் படித்தவா வைதிகள்லாம் இருக்கான்னு பார்த்தோன்னே, ஏதாவது கொஞ்சம் பணம் சேர்ந்துருந்தேன்னா வெத்தலைப்பாக்கில் வச்சு இவருக்கு ஒரு 20 ரூபா கொடு, இவருக்கும் கொடு அப்படின்னு சொல்லி அங்கே 8 பேருக்கு 20-20 ரூபாயை வந்த 200 ரூபாயில் 160 ரூபாயை கொடுக்க சொல்லிட்டார். ட்ரெயின் சார்ஜ் இருந்தது, திரும்பி வந்தோம். இதே மாதிரி அவருக்கு ஒரு 18-20 உபன்யாசங்கள் ஏற்பாடு பண்ணி கொடுத்தேன். போன இடத்துலலாம் எவ்வளோ கலெக்ட் ஆச்சுங்கிற வார்த்தையை அவர் என்கிட்ட கேட்கவே இல்லை. அந்த பணத்தில் மனசு வைக்காமல் இருந்தால் பகவான் கிடைப்பார் அப்படின்னு நான் சொல்ல முடியும், என்னால் அது மாதிரி வைராக்கியமாக இருக்க முடியாது. அவர் அவ்வளோ வைராக்கியமாக இருந்தார், எவ்வளோ பணம் கலெக்ட் ஆச்சுன்னு ஒரு தடவை கூட கேட்கல. ஏதாவது சேர்ந்துருந்ததுன்னா இன்னார் கொடு, கொஞ்சம் இவர் கொடு அப்படின்னு நிறைய வந்த பணத்துலேருந்து தானம் பண்ணார். அப்பேற்பட்ட மகாபுருஷர் அவர் இன்னொன்று சொன்னார், நான் நம்மளுடைய தீர்மானம் வாழ்க்கை எப்படி எடுத்துன்னு போகிறது அப்படிங்கிறது அப்படின்னு சொன்னதுக்கு, என்னுடைய 70 வயசில் இன்னொரு ஜாதகம் பார்த்தேன், இவருக்கு ஃபியூ மினிட்ஸ் டிஃப்ரென்ஸில் அதே நாளில் அதே நேரத்தில் ஃபியூ மினிட்ஸ் டிஃப்ரென்ஸில் பிறந்த ஒருத்தர் இருந்தார், அவர் இவருக்கு வர மாதிரி தசாபுக்திகள் அவருக்கு வந்தது, அதே லக்னம் அதே நட்சத்திரம், இவரோட தசாபுக்தி பக்கத்துலேயே அவருக்கு வந்தது. அவர் ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ்க்கு சமைச்சு போட்டு 10 கோடி ரூபாய் சம்பாதிச்சார். ஆனால் எங்கிட்ட வந்தபோது நிம்மதியே இல்லை, எப்போ உயிர் போகும் அப்படின்னு கேட்டார். குழந்தைகள்லாம் என்னை கொல்ல பார்க்குறா அப்படின்னு சொன்னார். அந்த மாதிரி ஜாதகத்தில் இருக்கிற பலாபலங்களோட நம்ம சில கொள்கைகள் வச்சுக்கணும் அப்படின்னு நான் சொன்ன எனக்கு தெரிஞ்ச அறிவில் சொன்னதுக்கு எனக்கு ஒரு பதில் கிடச்சிது அப்படின்னு அந்த ராகவேங்கர் சொல்லி முடித்தார். அதனால் பகவானை பேசணுன்னா அது ப்ரொஃபஷன், இதில் வந்து எதில் இருக்கிற வாழோட திருப்தியோ இதுலேருந்து சம்பாதிக்கலாங்கிற எண்ணமும் வச்சக்கூடாது. பகவானை பேச அந்த வைராக்கியம் வந்தால் இந்த பிரவச்சனமே பண்ணிட்டுருக்கலாம் அப்படின்னு எனக்கு ஒரு தோணித்து, அதுக்கு பகவான் அனுகிரகம் பண்ணும், அதுக்கு சுவாமிகள் என்னிகார் நாள் வழிவிடுவார் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்படி வைராக்கியமாக இருந்தால் என்ன கிடைக்கும் அப்படிங்கிறதுக்கு, அன்றைக்கி ராத்திரி ஸ்ரீரங்கம் ஸ்டேஷனில் வந்து உட்காந்துருக்கோம், 11 மணிக்கு வண்டி, 10:30 மணிக்கு குஞ்சிதபாதம் ஐயர் அப்படின்னு அவரும் 77 வயசுக்காரர் அவர் பக்கத்தில் வந்து உட்காந்துட்டார். அதிர்ஷ்டானம் ஆராதனைக்கு வந்துட்டு போனீங்களான்னு கேட்டார். ஆமாம் வந்திருந்தோன்னு சொன்னோன்னே, சுவாமிகள் மாதிரி ராமாயண பாகவதம் யாராக படிக்கிறவா இருப்பா இருப்பாளாக இருக்கும், அவர் மாதிரி ஒழுக்கம், அவர் மாதிரி நேர்மை, அவர் மாதிரி வைராகியம் பக்தி இதெல்லாம் கற்றுக்கணும்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு நிகழ்ச்சி சொன்னார். சுவாமிகள் பற்றி தெரிஞ்சுண்டு அவ எல்லாட்டும் ரொம்ப சுலபமாக பழுவார், எல்லாட்டையும் ரொம்ப இனிமையாக பேசுவார் சுவாமிகள். எங்கள் ஆத்தில் ஒரு பாகவத சப்தா வச்சுக்கலாமான்னு கேட்போம், ஆஹான்னு சொன்னார். நான் ஏற்பாடு பண்ணேன், எங்கள் ஆத்தில் பாகவதம் காத்தால பாராயணம் சங்காலம் பிரவச்சனம் பண்ணிகிட்ருக்கார். அதே நேரத்தில் நான் ஐயப்ப சுவாமிக்கு விரதம் இருந்தேன். அந்த காலத்துலாம் மொத்தமாக ஒரு வருஷத்துலேயே ஐயப்ப சுவாமி 1000 பேர் அங்கே சபரிமலைக்கு வருவா, அந்த மாதிரி காலம் ரொம்ப தீவிரமாக விரதம் இருந்து, யாரோ பக்கத்தில் ஒரு பெரியவர் இருந்தார், அவர் நான் போகிறேன் கூட்டின்னு போகிறேன்னு சொன்னார். அதான் முதல் தடவை நான் பண்ணுறேன், அந்த மாதிரி விரதம் இருந்து சுவாமி தரிசனத்துக்காக காத்துட்ருக்கோம், உங்கள் அத்தை நாளைக்கு ஐயப்ப பூஜை வச்சுக்கோன்னு சொன்னார். ஆஹான்னு சொன்னேன். அதுக்கு ஒரு அவர் விக்கிரகம் வச்சுருந்தார், அது நம்மகிட்ட கொடுக்க போகிறார், அதை வச்சு அந்த சுவாமியை வச்சு பூஜை பண்ணலான்னு நான் நினச்சிட்டுருந்தேன். அவர்கிட்ட கேட்டபோது அது 100 வாத்தில் இருக்குது, நீ நாளைக்கு காத்தால் ஒரு 3 மணிக்கு வேணால் போய் அவர்கிட்ட வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டார். நான் என்னடா அது, இன்றைக்கி சுவாமி கிடச்சா, நிறைய புஷ்பங்கள் எல்லாம் ஏற்பாடு பண்ணியிருந்தேன், அலங்காரம்லாம் பண்ணலாமே என் மனசில் ஒன்று எண்ணம் இருந்தது, அதை சுவாமிகிட்ட சொல்லிகிட்டு இருந்தேன், ஐயப்ப சுவாமி இன்றைக்கி நம்மாத்துக்கு ஒரு வாரம் நினச்சேன், நாளைக்கு காத்தால் போய் கூட்டின்னு வரணும் அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தேன். சுவாமிகள் கேட்டுட்டு சிரித்தார். அப்புறம் அவர் பாராயணம் பண்ணிகிட்டே இருக்கார், சாயங்காலம் பிரவச்சனம் பண்ணும்போது மோகினி அவதாரம் சொல்லிகிட்டு இருக்கார். வாசலில் மேலஜாலத்தோட சுவாமி வர மாதிரி சத்தம் கேட்டது. எல்லோரும் வெளில வந்து பார்த்தோம். அந்த ஐயப்ப சுவாமியை எடுத்துகிட்டு வந்துட்டு இருந்தா. என்னன்னு கேட்டேன். அவன் ஒரு தீட்டு வந்துடுத்து, நீ ஆசைப்பட்டியே இன்றைக்கே உங்கள் ஆற்றுல சுவாமி வந்துட்டார் அப்படின்னு என்னோடய குருநாதர் ஐயப்ப சுவாமி உள்ளே கூப்பிட்டு வந்தார். சுவாமிகள் ரொம்ப கஞ்சலம் விட்டார். மோகினி அவதாரம் படிக்கும்போது ஐயப்ப சுவாமி வந்தாரே அப்படின்னு சுவாமிகள் ரொம்ப சந்தோஷப்பட்டார். அந்த விஷ்ணு பகவான் மோகினி அவதாரம் எடுத்தபோது தானே ஹரிஹர புத்திரனா ஐயப்ப சுவாமி அவதாரம் பண்ணார். அதை நினச்சி சுவாமிகள் ரொம்ப சந்தோஷப்பட்டார். அது மாதிரி பகவானே பேசிகிட்டு இருந்தால் என்ன கிடைக்கும்னா பகவானே கிடைப்பார் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு சாட்சி. அப்படி சுவாமிகளை நினச்சிட்டு இருக்கிறதுக்கு இந்த ஆராதனை ஒரு வாய்ப்பாக இருந்தது. சுந்தர்குமார் சுவாமிகளுடைய அத்தியந்த பக்தர். சுவாமிகள் சன்னியாசம் வாங்கிட்டு அந்த 12 வருஷம் சுவாமிகள்ட்ட வந்து நிறைய பாகவதம் கேட்டு, சுவாமிகளும் அவர் பாகவத சப்தாகம் சாய் சமாஜத்தில் படிக்கும்போது சிரவணம் பண்ணியிருக்கார். அவர் ஒவ்வொரு வருஷமும் இந்த ஆராதனையை ஒட்டி ஒரு சப்தாகம் பண்ணுவார். ஆராதனையில் வந்து கலந்துப்பார். அவருடைய பக்தி ரொம்ப பார்க்குறதுக்கு சந்தோஷமாக இருக்கும். அங்கே பிரதட்சிணம் பண்ணுவார், தோடகாஷ்டம் சொல்லி நமஸ்காரம் பண்ணுவார். 5 நிமிஷம் சுவாமிகளை பற்றி பேசுவார். அது கேட்குறதுக்காகவே நான் ஓடி போவேன். அந்த மாதிரி இந்த வாட்டி பகவான் கபிலாவதாரம் பண்ணும்போது, கபில முனியாக வந்தபோது தேவஹூத்தின்னு அவள் அம்மா எனக்கு இந்த உலக பந்தங்கள்லாம் விடுறதுக்கு வழி சொல்லுங்கன்னொன்னே பகவான்கிட்ட பக்தி பண்ணுறது தான் வழின்னு சொல்கிறார். அந்த பக்தி எப்படி ஏற்படும்னு கேட்டபோது, நான் உனக்கு பக்தியை தரேன்னு பகவானே எதில் உட்காந்துருக்கார், அதனால தன்னுடைய அம்மாவுக்கு உனக்கு பக்தி அனுகிரகம் பண்ணுறேன்னு சொல்ல முடியலையாம். மகான்களுடைய சரணத்தில் நமஸ்காரம் பண்ணி அந்த பாத தூளியை தலையில் ஏற்றுண்டா தான் பக்தி ஏற்படும் அப்படின்னு சொல்லி. அப்போ மகான்கள் லட்சணம் என்ன, அவள் எப்படி இருப்பான்னு கேட்டபோது அழகான ஒரு 4-5 ஸ்லோகங்கள் இருக்குது. அந்த ஸ்லோகங்களெல்லாம் சொல்லி அதில் இருக்கிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் அர்த்தம் சொல்லி அந்த லட்சணம் எப்படி நம்ம சுவாமிகள்ட்ட இருந்தது அப்படின்னு சொன்னார். ரொம்ப பேரானந்தமாக இருந்தது. அப்பேற்பட்ட குருநாதர் நமக்கு கிடச்சிருக்கார். அவருடைய மகிமையை நினைப்போம். இந்த உலகத்தில் செல்வம் வேணும், நல்ல வாழ்க்கை வேணும்னாலும் ஞானிகளை ஆசிரியக்கணும் அப்படின்னு உபனிஷத்துலேயே வேதத்துலேயே இருக்குது. அதே மாதிரி அந்த மகான்களை நம்ம எதுக்காக ஆசிரியித்தாலும் அவா படிப்படியாக நம்மளை உயர்ந்த சித்த சுத்தியை கொடுத்து, பக்தியை கொடுத்து, வைராகியத்தை கொடுத்து, ஞானத்தை கொடுப்பா. அந்த நம்பிக்கையோடு நான் அவரை தினமும் நினச்சிட்டுருக்கேன். கோபிகா ஜீவனஸ்மரணம், கோவிந்தா கோவிந்தா.